ஓவாவின் குறுகலம் நிகழ்ச்சியை செய்மடுத்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தரம் 7 தமிழ்மொழியும் இலக்கியமும் பாடப்பகுதியை பகுதியிலிருந்து ஒரு விடயத்தை கற்க இருக்கின்றோம். இன்றைய பாடம் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடுவதற்காக உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் பதிலை பாரதி மகாவித்யாலய ஆசிரியர் எம் இந்திரகுமார். இன்று தரம் 7 மாணவர்களின் பாடநூலிலிருந்து செந்தமிழ் போற்றிய சேரன் என்ற பாட அலகை நாங்கள் இங்கே கற்க இருக்கின்றோம். அதாவது சேர மன்னர்கள், தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் என்று மாணவர்களுக்கு தெரியும். அவர்கள் முடியுடை மூவேந்தர்கள் என்று பேசப்பட்டவர்கள். அவர்களிலே சேர மன்னர்கள் என்பவர்கள் சேர நாட்டை ஆண்டவர்கள். இங்கே நாங்கள் இன்று பாடத்திலே உரையாட அல்லது கலந்துரையாட அல்லது பேச இருக்கின்ற சேர மன்னன் யார் என்றால் பெருஞ்சேரல் இரும்பொறை என்பவன். இவன் கிறிஸ்துவுக்கு பின் 200 காலத்தில் வஞ்சி மாநகரத்தை தலைநகரமாக கொண்டு சேர நாட்டை ஆண்டவன். இவன் சிறந்த தமிழ் புலமையுடையவன், புலவர்களை ஆதரிப்பவன், வீரம் மிக்கவன், அதே நேரம் கருணையும் மிக்கவன். இந்த மன்னனுடைய சிறப்புகளை பல்வேறு புலவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அதனை நாங்கள் இலக்கியங்கள் வாயிலாக எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த மன்னன் நியாயவாதி, மும்முரசங்களை உடையவன். அதாவது ஒரு மன்னனுக்கு 3 வகையான முரசுகள் முக்கியத்துவம் உடையவை. ஒன்று போர் முரசு, வெற்றி முரசு, கொடை முரசு. போரை அறிவிக்கின்ற பொழுது போர் முரசு உடையவன், கொடை செய்கின்ற பொழுது அதனை அறிவிப்பதற்கான கொடை முரசை உடையவன், அதே நேரம் வெற்றியை முழங்கச் செய்கின்ற வெற்றி முரசத்தை உடையவன். இத்தகைய மும்முரசுகளையும் உடைய வீரம் மிக்க மன்னன், சிறந்த ஆட்சியை உடையவன், தன்னை நாடி வருபவர்களுக்கு பொருள் கொடுத்து அன்போடு ஆதரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கக்கூடிய ஒரு மன்னன் இவன். இவனுடைய சபைக்கு பாண்டி நாட்டிலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார். அவருடைய பெயரும் மோசிகீரனார். இந்த மோசிகீரனார் மன்னனுடைய குணையல்களை கண்டு அவனை பாடி புகழ்ந்து பெருமைப்படுத்தினார். அவனும் புலவனை அன்போடு வரவேற்று உபசாரங்களெல்லாம் செய்து மகிழ்ச்சிப்படுத்தினான். இந்த நிலையிலே புலவன் மன்னனிடம் சொல்லுகின்றான், ஒரு நாட்டுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு உணவும் நீரும், அதாவது நெல்லும் நீரும் முக்கியமானது அன்று. அதாவது சாப்பாடும் நீரும் உண்மையிலே உயிர் வாழ்வதற்கு அவசியமானவை. ஆனால் அவற்றையெல்லாம் விட மேலானது மன்னன் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்தல். அதாவது துன்பமற்ற செங்கோல் ஆட்சியிலே மக்கள் வாழ்வார்களே ஆனால் அத்தகைய அரசனே ஒரு நாட்டுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உடையவன் என்பதை கூறி மோசிக்கிறனார் புலவனை வாழ்த்திச் சென்றார். அரசனும் புலவனுடைய வாழ்த்துக்களை கேட்டு அகமகிழ்ந்து அவனுக்கு புலவனுக்கு பல பரிசுகளையும் கொடுத்து அனுப்பி வைத்தான். இந்த நிலையிலே இந்த புலவரோடு மன்னனுக்கு இருக்கின்ற தொடர்பு மிகுந்த நட்பு அல்லது பெருக்கமான நட்பு, வலிமையான நட்பாக அமைந்திருந்தது. அதனாலே புலவனும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அடிக்கடி இந்த மன்னனுடைய நாட்டுக்கு போவதும் அவனுக்கு அறிவுரைகள் சொல்லுவதும் அவனுடைய பெருமைகளை பேசுவதும் வாழ்த்து சொல்லுவதும் மன்னன் அவரை உபசரிப்பதுமாக இந்த நட்பு மிக நீண்ட காலம் சிறந்த முறையிலே முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே ஒரு நாள் மோசிக்கிறனார் இந்த சேரமன்னனுடைய சபைக்கு வருகிறார். வந்த பொழுது சபையிலே யாரும் இல்லை. புலவனோ மிகுந்த களைப்பால் வந்திருந்தார். எனவே புலவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பக்கத்திலே இருந்த ஒரு கட்டிலில் ஏறி படுத்து விடுகின்றார். அதுவோ மனிதர்கள் உறங்குவதற்காகவோ அமர்வதற்காகவோ இடப்பட்ட சாதாரணமான கட்டில் அன்று. அது மன்னனுடைய முரசு வைக்கின்ற முரசு கட்டில். அந்த பழைய காலத்திலே அல்லது மன்னராட்சி காலத்திலே ஒரு மன்னனுக்கு வழங்கப்படுகின்ற மதிப்பை விட மன்னன் அந்த முரசுக்கு மதிப்பு வழங்கினான். ஏனென்றால் மன்னனுடைய பெருமைக்குரியது, மன்னனுடைய வீரத்தை பறைசாற்றுவது, மன்னனுடைய வெற்றியை அடையாளப்படுத்துவது அத்தகைய முரசு. அந்த முரசை வைக்கின்ற கட்டிலும் ஒரு மன்னனுடைய சிம்மாசனத்துக்கு மேலாக மதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. எனவே அந்த முரசு கட்டில் வெறுமையாக இருந்தது. காரணம், புலவர் வருகின்ற பொழுது முரசு கட்டில் வெறுமையாக இருந்தது. காரணம், முரசை நீராட்டுவதற்காக எடுத்துச் சென்றிருந்தார்கள். எனவே அந்த முரசு கட்டில் வெறுமையாக இருந்தது. புலவருக்கு இதனை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு அழகிய ஆசனம் இருக்கிறது என்று நினைத்து அதிலே ஏறி அமர்ந்து உறங்கிவிட்டார். அவர் வந்த களைப்பு உறங்கிவிட்டார். எதனை பற்றியுமே அவர் சிந்திக்கவில்லை. இது அமரலாமா அமரக்கூடாதா எதையும் சிந்திக்கவில்லை. அவர் உறங்கிவிட்டார். சற்று நேரத்தில் பரிவாரங்கள் சூழ முரசையும் எடுத்துக்கொண்டு மன்னன் அங்கே வருகின்ற பொழுது முரசு கட்டிலே ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அரசனுக்கோ கடுமையான கோபம். இந்த முரசு கட்டிலே ஒருவன் உறங்குவதா என்று சொல்லி அவன் கோபமடைகிறான். முரசு என்பது மன்னனுடைய வெற்றியின் அடையாளம். நான் முதல் சொன்னது போல அது மன்னனுடைய பெருமை பறைசாற்றுகின்ற ஒரு விடயம். மன்னன் தன்னிலும் மேலாக மதிக்கின்ற ஒன்றுதான் அந்த முரசு. இந்த முரசுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது மாணவர்களே. என்ன என்று சொன்னால், வீரமுரசு என்பது வெறுமனே உங்களுக்கு தெரியும், இந்த முரசு என்ற இசைக்கருவி தோளால் செய்யப்படுகின்ற ஒரு தோற்கருவி. ஆனால் வீரமுரசம் என்பது ஏதாவது ஒரு விலங்கினுடைய தோளிலே செய்வது கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒரு எருது அதாவது காளை மாடு புலியோடு போர் செய்து அதனை தன் அந்த புலியை தன்னுடைய கூர்மையான கொம்புகளால் குத்தி இறக்கச் செய்யுமே ஆனால் அது மிகவும் வலிமை பொருந்திய எருது, அதாவது காளை மாடு. உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகள் விளையாடுவீர்கள் பசுவும் புலியும் விளையாட்டு. இந்த விளையாட்டிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது நம்புகின்றவருடைய புலி என்பது பசுவை விட வலிமையானது. இங்கே காளை மாடு, அதுவும் மாடு புலியோடு மோதுகின்ற பொழுது உண்மையிலேயே புலி வலிமையானது. ஆனாலும் ஏதாவது ஒரு காளை மாடு எருதானது புலியை தன்னுடைய வலிமையினாலே கொலை செய்யுமே ஆனால் அந்த காளை ஏனைய காளைகளிலிருந்து தனிச்சிறப்பு வாய்ந்தது. அத்தகைய காளை மாடு, அதாவது புலியை தன்னுடைய கொம்பினாலே குத்தி கொன்ற வலிமை மிக்க காளை மாடு இறந்த பின் அதனுடைய தோல் கொண்டு செய்யப்படுவதே வீரமுரசம். இந்த வீரமுரசத்துக்கு மயிலிறகும் மலர் மாலைகளும் சூட்டி அதற்கு பூசை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து வீர வசனங்களை எல்லாம் அதற்கு சொல்லி வெண்மையான மெத்தை அமைத்து அதன் மேல் வைத்திருப்பார்கள். உண்மையிலேயே பாருங்கள், இந்த இடத்திலே அந்த வீரமுரசினுடைய வரலாறு. ஒரு வீரமுரசம் எத்தகைய காளை மாட்டின் தோளிலிருந்து செய்யப்படுகிறது என்றால் புலியை குத்தி கொலை செய்த வலிமை மிக்க காளை மாட்டின் தோளிலிருந்து செய்யப்படுவது அந்த வீரமுரசம். அந்த வீரமுரசம் எவ்வாறு கௌரவிக்கப்படுகின்றது, நீராட்ட பெற்று மயிலிறகும் மலர் மாலைகளும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டு விரித்த மெத்தையுடைய அந்த முரசு கட்டிலேயே வைத்து பெருமையாக கௌரவமாக போற்றப்படுகின்றது. இத்தகைய முரசு வைத்திருந்த முரசு கட்டிலில்தான் எங்களுடைய மோசிகீரனார் வந்து அமர்ந்து விட்டார். அவர் களைப்பு மீதியில் அமர்ந்து விட்டார், அவருக்கு இதனை பற்றி தெரியாது என்றாலும் அது தவறு. எனவே மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. மன்னர்கள் எப்பொழுதும் தங்களுடைய கோபத்தின் பொழுது யார் தவறு செய்தார்கள் என்று கருதுகின்றார்களோ அவர்களை தங்களுடைய வாளால் வெட்டி கொலை செய்வதே வழக்கம். இங்கே புலவர் மோசிகீரனார் இந்த கட்டிலே உறங்கிவிட்டார். அவர் வந்து பார்த்த பொழுது வெறுமனே அரை முரசு கட்டில் இருக்கிறது, அவர் உறங்கிவிட்டார். எனவே எல்லோரும் இப்பொழுது அந்த நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே இருக்கிறார்கள். முரசு கொண்டு வரப்பட்டது, உரிய மரியாதையோடு முரசு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. மன்னன் இருக்கிறான். மன்னனுடைய கண்களிலே கோபக்கனல் வீசுகிறது, அதாவது கோபம் நெருப்பாக வெளிப்படுகிறது. எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். மன்னன் உடனே தன்னுடைய வாளை உருவி இந்த புலவனை, அதாவது புலவன் என்று அவர்களுக்கு தெரியாது, முரசு கட்டிலே இருப்பவரை வெட்டி கொலை செய்ய போகின்றான், அவருடைய உடலை துண்டாக்கப் போகின்றான் என்று நினைத்து இருக்கின்றார்கள். ஒரு அமைதி நிலவுகிறது. ஆனாலும் அங்கே நிகழ்ந்தது அதற்கு மாறான ஒரு நிகழ்வு. மன்னன் அருகில் போய் பார்க்கிறான். படுத்திருப்பவர் யார் என்று பார்த்தால் மோசிகீரனார். ஏற்கனவே தன்னோடு நட்பு கொண்ட புலவன். உடனே புலவனுக்கு, மன்னனுக்கு புலவன் மீது இருந்த கோபம் எல்லாம் பறந்து விட்டது. அவன் நினைக்கிறான், புலவர் மிகுந்த களைப்பால் இங்கே வந்து உறங்கிவிட்டார் என்று நினைத்து அவனுடைய உள்ளத்திலே, ஏற்கனவே நான் சொன்னது போல அவன் வீரம் செறிந்தவனாக இருக்கின்றது போலவே உள்ளத்திலே கருணையும் அன்பும் மிக்கவனாக இருக்கிறவன். எனவே அந்த புலவனை பார்த்தவுடனே, இவர் என்னோடு நட்பு கொண்ட புலவர், இவர் சிறந்த தமிழ் அறிஞர் என்று அந்த சிந்தனைகள் எல்லாம் வர அவருடைய களைப்பை நினைத்து இரக்கம் கொண்டான், மன உருக்கம் கொண்டான். உடனே எடுத்த வாளை உரையிலே போட்டுவிட்டு தன்னுடைய கையிலே சாமரையை எடுத்து புலவனுடைய உடல் குளிரும்படியாக சாமரையை வீசத் தொடங்கினான். அதாவது கொலை செய்வதற்கு மாறாக உறங்கிக் கொண்டிருந்த புலவனுக்கு சாமரை வீசுகின்றான் மன்னன். இந்த ஒன்று களைப்பு, முரசு கட்டிலே படுத்திருக்கின்ற நிலை, மன்னன் சாமரை வீசுகின்ற குளிர்ச்சி எல்லாம் சேர்ந்து புலவனை நன்றாக உறங்கச் செய்தன. நன்றாக உறங்கி கண்விழித்த புலவனுக்கு ஒரு மாறுபட்ட சூழல் அங்கே தெரிகிறது. மன்னன் நிற்கிறான், சாமரை வீசிக்கொண்டிருக்கின்றான், புலவர்கள் ஏனைய பரிவாரங்கள் சுற்றிலும் நிற்கின்றார்கள். இதனை பார்த்து வளமைக்கு மாறான ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டதாக இந்த மோசிக்கீரனார் நினைத்துக் கொள்கிறார். எனவே பதட்டத்தோடு அந்த முரசு கட்டிலை விட்டு இறங்கி நிற்கிறார். ஆனால் அவர் செய்த தவறு அவருக்கு அப்பொழுது விளங்குகின்றது. ஏனென்றால் முரசோடு பரிகாரங்கள் நிற்பதை பார்த்துதான் அவர் நினைக்கின்றார், இந்த முரசு கட்டிலில் தான் நான் உறங்கிவிட்டேன் என்பதை. அதே நேரம் தான் செய்த அந்த மாபெரும் பிழைக்கு வருந்துகின்ற அதே வேளை மன்னன் எனக்கு சாமரை வீசுகின்றானே என்று நினைக்க அவருடைய உள்ளம் மிகவும் அன்பினாலேயே உருகி விடுகின்றது. இவன் என்னை கொல்லாமல் விட்டுவிட்ட அதே வேளை எனக்கு சாமரை வீசி அன்பு காட்டி உபசாரம் செய்திருக்கின்றானே இந்த மன்னன் என்று நினைத்து தான் செய்த தவறுக்கு மேலும் வருந்துகின்றான். இத்தகைய மன்னனுக்கு, இவ்வளவு அன்புடையவனுக்கு, இவ்வளவு இரக்க குணமுடையவனுக்கு நான் யோசிக்காமல் அவனுடைய முரசு கட்டிலே ஏறி உறங்கிவிட்டேனே, நான் செய்த தவறு மிகப்பெரியது என்ற ஒரு வருத்தம் அவருக்குள்ளே ஏற்படுகின்றது. எனவே மன்னனிடம் மன்னிப்பு கேட்க நினைக்கின்றார். அதே நேரம் அரசனோடு நட்பு கொண்ட நிலையிலே நண்பர்களுக்கிடையிலே மன்னிப்பு கேட்பது என்பது பொருத்தமானதாக தோன்றவில்லை. இவ்வாறு புலவன் குழம்பிய நிலையிலே தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது மன்னனோ புலவரை கட்டி தழுவிக்கொண்டு, மிகுந்த தூரத்திலிருந்து வந்திருக்கின்றீர், மிகுந்த களைப்பால் இருக்கின்றீர், நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கியிருக்கலாமே, ஏன் எழுந்து விட்டீர்கள் என்று சொல்லி அவன் அன்போடு இரக்கத்தோடு கேட்கின்றான். இதனை கேட்டு புலவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அவர் நினைக்கின்றார், இந்த மன்னனுடைய பெருமைகளை சிறப்பை நான் எவ்வாறு எடுத்துரைப்பது என்று அவர் நினைக்கின்றார். எனினும் அவர் கூறுகின்றார், என்னை நீ நினைத்திருந்தால் வாளால் வெட்டி கூறுபடுத்தியிருக்கலாம், கொலை செய்திருக்கலாம், எனினும் நீ அவ்வாறு செய்யாமல் எனக்கு சாமரை வீசிய இதனை நினைக்கின்ற பொழுது உன்னை போல ஒரு சிறந்த மன்னனை காண முடியாது. உன்னை போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு மிக அவசியமானவர்கள். உன்னுடைய பெருமையை நான் எவ்வாறு சொல்லுவது? உன்னுடைய பெருமையை பேசுவதற்கு என்னிடம் வார்த்தை இல்லை என்று சொல்லுகின்றான் என்று சொல்லி உழவன் தன்னுடைய அன்பையும் மன்னன் மீது கொண்ட மரியாதையும் வெளிப்படுத்துகின்றார். புலவன் இன்னொன்றையும் சொல்லுகின்றார் மாணவர்களே. என்ன என்று சொன்னால், இந்த மன்னன் வெறுமனே ஒரு புலவனாகிய மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றானா, அல்லது அவரிடத்தே காணப்பட்ட தகைமைகளை கருத்தில் கொண்டிருக்கின்றானா என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இன்னொரு விடயமும் இங்கே தெளிவாகின்றது. அதாவது, இந்த மன்னன் தமிழ் பற்றுடையவன், அவனும் சிறந்த தமிழறிஞன், எனவே சிறந்த தமிழறிஞர்களை போற்றுபவன், அவர்களுடைய புலமையை கண்டு அனுபவிப்பவன், ரசிப்பவன், அதனாலே பெருமைப்படுபவன், எனவே சிறந்த தமிழ் புலவர், அந்த தமிழ் புலவருடைய புலமை, அவருடைய பெருமை என்பன மன்னனுக்கு மிகுந்த முக்கியத்துவமுடையதாக இருக்கிறது. எனவே அந்த மன்னனுக்கு மன்னன் புலவனுக்கு சாமரை வீசி தன்னுடைய மரியாதையை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றான். இங்கே புலவன் மன்னன் இருவருக்கிடையிலான நட்போடு அந்த மன்னனிடத்தே புலவன் மீது இருந்த அறிவு சார்ந்த, அவனுடைய தமிழ் அறிவு மீது கொண்டிருந்த பற்றும் இங்கே ஒரு காரணமாக அமைகின்றது. வேறொருவராக இருந்திருந்தால் இந்த மன்னன் அவளைகளை வெட்டி கூறுபடுத்தி இருப்பான். ஆனால் இந்த புலவருடைய தமிழ் புலமை, அவரோடு கொண்டிருந்த நட்பு என்பன மன்னனுடைய கோபத்தை நிலைகுலைய செய்து சாமரை வீச வழிவகுத்திருக்கின்றது. இந்த இடத்திலே புலவன் மன்னனை வாழ்த்துகின்றான். மன்னனே, இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் புகழ் பெறவ வாழ்ந்திருக்கின்ற நீ தேவருலகத்திலும் சென்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அதாவது, இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, வானுலக வாழ்க்கையிலும், அதாவது மறுமை உலகத்திலும் நீ சிறப்போடு வாழ வேண்டும், உன்னுடைய சிறப்பு அங்கே பேசப்பட வேண்டும், மண்ணுலகத்திலே புகழப்பட்டது மட்டுமன்றி விண்ணுலகத்திலும் தேவர்கள் மத்தியிலே நீ புகழப்பட வேண்டும் என்று அந்த புலவர் வாழ்த்துகின்றார். அந்த வாழ்த்துறைக்கு அடிப்படை மன்னனிடத்தே காணத்தக்க அந்த அன்பும் பணிவும், புலவனோடு மன்னன் கொண்டிருந்த நட்புரிமையும் என்பது எங்களுக்கு இங்கே தெளிவாகிறது. எனவே இங்கே நாங்கள் இந்த ஒரு கதையை கற்றிருக்கின்றோம் மாணவர்களே. இந்த கதையினூடாக நாங்கள் என்ன படிப்பினைகளை பெற்றிருக்கின்றோம் என்று பார்ப்பது மிகுந்த முக்கியத்துவமுடையது. நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களை இங்கே பார்த்தோமேயானால், இந்த மன்னன் மோசிக்கீரனார் என்ற புலவர் இருவருக்கே இடையிலான நட்பும், இங்கே நாங்கள் இன்று உரையாடிய அந்த நிகழ்வும் எங்களுக்கு எவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்றன என்றால், பண்டைய காலத்திலே மன்னர்களின் பெருமைக்குரிய அம்சங்களாக எவை விளங்கின என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மன்னனுடைய சிறந்த செங்கோலாட்சி, அவனுடைய வீரம், அவனுடைய வெற்றி, அவனுடைய கொடை என்பன ஒரு மன்னனின் சிறப்புக்கு அடிப்படையான அம்சங்களாக இருந்தன. எனவே இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை என்பவன் சிறந்த வீரன், சிறந்த வெற்றியாளன், சிறந்த கொடைவள்ளல், அதே நேரம் அன்பும் கருணையும் மிக்கவன். இந்த மன்னர்கள் மொழி மீது, தங்களுடைய தமிழ் மொழி மீது தீராத பற்றும் காதலும் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனாலே தான் இந்த புலவன் முரசுகட்டிலே உறங்கிய பொழுது கூட மன்னன் அவனை கொலை செய்யாமல் சாமரை வீசி உறங்கச் செய்கின்ற தன்மையை காணுகின்றோம். ஆகவே ஒரு மன்னனுக்கு இத்தகைய பண்புகள் நிறைந்திருந்தன. அல்ல, இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற மன்னன் இத்தகைய பண்புகளை தன்னகத்தே கொண்டிருந்தான் என்கிறதை நாங்கள் இங்கே அறிந்து கொள்ளுகின்றோம். அடுத்ததாக, பண்டைய அரசியலிலே மன்னர்கள் மூவகையான முரசுகளை கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் இங்கே அறிந்து கொண்டிருக்கின்றோம். மூவகை முரசுகள், போர் முரசு, வெற்றி முரசு, கொடை முரசு, முரசுகள் பல வகை உண்டு. இந்த இடத்திலே நாங்கள் ஒரு வகையான மூவகை முரசுகளை பார்க்கிறோம். ஒரு மன்னன் போரை அறிவிப்பதற்காக பயன்படுத்துவது போர் முரசு. அந்த போரிலே அவன் வெற்றியடைகின்ற பொழுது அந்த வெற்றி களிப்பை கொண்டாடுவது வெற்றி முரசு. மன்னனுடைய கொடையை அறிவிப்பது கொடைமுரசு. எனவே இந்த மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை இந்த மூவகை முரசுகளுக்கும் உரியவனாக இருந்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த மன்னனுடைய சிறப்பிலே அவன் மூவகை முரசுகளும் கொண்டிருந்தமை ஒரு முக்கியமான விடயம். அடுத்ததாக, ஒரு மன்னனுக்கு கொடை என்பது எந்த அளவு சிறப்புடையது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னை நாடி வருபவர்களுக்கு கொடை கொடுத்து அவர்களுடைய வறுமையை போக்கி துன்பத்தை போக்க வேண்டியது மன்னனுடைய முக்கியத்துவமான ஒரு பணி என்பதை நாங்கள் இங்கே அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டுரையிலே கூறப்பட்டிருக்கிறது, ஒரு மன்னன் குறிப்பாக இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அவனை நாடி வருபவர்கள் எவ்வாறு வருகின்றார்கள் என்று சொன்னால், பழத்தை நாடி வரும், பழமரங்களை நாடி வரும் பறவைகள் போலே. இது ஒரு உவமை. பழங்கள் பழுத்திருக்கின்ற பழமரங்களை நாடி பறவைகள் வரும். பழங்கள் இருந்தால்தான் பறவைகள் வரும். ஏனென்றால் அந்த பழங்களை உண்டு பசியாறுவதற்காக. அதுபோலே ஒரு மன்னன் கொடை வழங்குவானே ஆனால், அவனிடம் செல்வம் இருத்தல் வேண்டும். அந்த செல்வத்தை கொண்டு அவன் தன்னை நாடி வருபவர்களுக்கு வாரி வழங்கி அவர்களுடைய வறுமையை போக்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அத்தகைய தன்மை ஒரு மன்னனுக்கு இன்றியமையாதது. ஆகவே ஒரு மன்னனுக்கு செல்வமும், தன்னை நாடி வருபவர்களுக்கு அந்த செல்வத்தை வழங்குகின்ற கொடைக்குணமும் இருத்தல் வேண்டும். இந்த குணம் இந்த பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட பெருஞ்சேரல் இரும்பொறைக்கு இருந்தது. அடுத்ததாக, தமிழ் மன்னர்கள் தமிழ் பற்றுடையவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய தாய்மொழியிலே பற்றுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு புலவன் தன்னை நாடி வருகின்ற பொழுது அந்த புலவனுடைய புலமையை விளங்கிக் கொள்வது மன்னனுக்கு இன்றியமையாதது. அந்த புலமையை விளங்கிக் கொண்டால்தான் உரிய புலவனை உரிய வகையிலே கௌரவிக்கவும் உபசரிக்கவும் அவனிடமிருந்து நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் முடியும். புலவர்களுடைய வாழ்த்துக்களும் புலவர்கள் பாடுகின்ற தன்மையும் ஒரு நாட்டுக்கு, அந்த நாட்டின் நலனுக்கு இன்றியமையாதது. பண்டைய காலத்திலே புலவர்கள் புகழ்ந்து பாடினால் மன்னனுக்கு அது சிறப்பு. அதே நேரம் குறைபாடுடைய மன்னர்களை அல்லது செங்கோல் ஆட்சி செய்யாத மன்னர்களை புலவர்கள் வசை பாடி விடுவார்கள். இந்த வசை மன்னனுக்கு பாரிய இழுக்கை ஏற்படுத்தும். எனவே யாரும் அந்த வசைப்பாடல்களை விரும்புவதில்லை. எனவே ஒரு மன்னன் புலவனாலே புகழ்ந்து பாட பெறுதல் இன்றியமையாதது. அதே நேரம் மன்னன் தமிழ் பற்று, தன்னுடைய தாய்மொழி மீது பற்றுக்கொண்டு புலவர்களை ஆதரிக்கின்ற தன்மையையும் அந்த காலத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னொரு விடயத்தை நாங்கள் இந்த புலவனுடைய கூற்று வாயிலாக அறிந்திருக்கின்றோம். உலக வாழ்க்கைக்கு அல்லது மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது நெல்லும் நீரும். அதாவது எங்களுடைய தமிழ்நாட்டு பண்பாட்டிலே உணவாக சோறும் பானமாக நீரும் மிகவும் முக்கியத்துவமுடையது. இதனை இரண்டு பெரிய மருந்துகள் என்றே குறிப்பிடுவார்கள் பண்டைய புலவர்கள். சோறும் நீரும், அதனைத்தான் இங்கே புலவன் சொல்லி இருக்கின்றான். நெல்லும் நீரும் உண்மையிலே உயிரை வளர்க்கக்கூடியவை. சோறும் இருக்க வேணும், நீரும் இருக்க வேணும். சோறும் நீரும் இரு மருந்து. பசியும் தாகமும் ஒருவனுக்கு இந்த நேரம் வரக்கூடிய இரண்டு நோய்கள். இந்த நோய்களை தீர்க்கக்கூடிய இரண்டு பெரிய மருந்துகள் நீரும் சோறும். இங்கு சொல்லப்படுது நெல்லும் நீரும். அதைவிடவும் மேலானது என்ற ஒரு செய்தியிலே தான் மன்னனுடைய ஆட்சி பேசப்படுகிறது. சோறும் நீரும் மனிதனுக்கு இன்றியமையாத இரண்டு விடயங்கள். ஆனால் அவற்றுக்கும் மேலானதாக மன்னனுடைய செங்கோல் ஆட்சி முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு நாட்டிலே செங்கோல் ஆட்சியினுடைய முக்கியத்துவம் எத்தகையது என்பதை விளக்கிறதுக்கு புலவர் சொல்லுகிறார், இந்த உணவை விட, அருந்துகின்ற நீரை விட மேலானது, உயிரானது செங்கோல் ஆட்சி. நாங்கள் ஒரு சிறந்த மன்னனின் ஆட்சியிலே சமாதானமாக எவ்விதமான இடையூறுகளும் இன்றி வாழுகின்றோம் என்ற சிந்தனை ஒரு மனிதனுக்கு உயிரை வளர்க்கும். உணவும் நீரும் உயிரை பாதுகாக்கும். இருந்தாலும் மனதிலே நிம்மதி இட்டலாவிட்டால் அந்த வாழ்க்கையிலே எந்த அர்த்தமும் இல்லை. அந்த நிம்மதி வர வேண்டுமே ஆனால் மன்னனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள முடிகிறது. மன்னர்கள் அந்த காலத்திலே மன்னர்களுக்கும் புலவர்களுக்கும் இடையே எத்தகைய நட்புரிமை இருந்தது. இந்த மன்னர்களுக்கும் புலவர்களுக்கும் இடையிலே இருந்த நட்புரிமை காரணமாக தமிழ் வளர்க்கப்பட்டிருக்கிறது. புலவர்களுடைய அறிவுரைகள் மன்னனை வெளிப்படுத்தி இருக்கின்றன. மன்னர்கள் தமிழ் மீது பற்றுக்கொண்டவர்களாக மாறியிருக்கின்றார்கள். இந்த மன்னர்கள் புலவர்களை ஆதரித்திருக்கின்றார்கள். ஆதரிக்கின்ற பொழுதிலும் எந்த நாட்டு புலவன் என்ற வேறுபாடின்றி, இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம், மோசிக்கீரனார் பாண்டி நாட்டு புலவர், மன்னனோ சேர நாட்டவன். எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் சரி அவன் புலவன். அவனிடத்தே இருப்பது தமிழ். அவனுடைய தமிழ் மீது, அவனுடைய அறிவின் மீது பற்று கொள்ளுகின்ற பொழுது நாடு என்ற வேறுபாடற்று தமிழாலே இணைகின்ற ஒரு பண்பை இங்கே காண முடிகிறது. அதாவது தன்னுடைய நாடு வேற்று நாடு, என்னுடைய நாட்டவன் வேற்று நாட்டவன், எனது நாட்டு புலவன் வேறு நாட்டு புலவன் என்ற வேறுபாடுகளை கடந்து இவன் புலவன், இவன் தமிழறிஞன் என்ற அடிப்படையிலே அந்த புலவர்கள் மதிக்கப்படுகின்ற தன்மையும், புலவர்களும் தமிழாலே மன்னர்களோடு இணைந்து கொண்ட தன்மையும். எந்த நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி அவன் தமிழன், என்னிடம் இருப்பது தமிழ், தமிழாலே நான் அவனை வாழ்த்துகின்றேன், தமிழாலே அவனோடு இணைந்து கொள்ளுகின்றேன் என்ற அந்த தன்மையையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததுதான் நட்புரிமை. ஒரு மன்னன், முடியுடைய மன்னன், வெற்றியும் வீரமும் கோபமும் எல்லாம் உடைய மன்னன், ஆனால் ஒரு புலவனை நட்பாக கொள்ளுகின்றான் என்றால் இரண்டு விடயங்கள். ஒன்று அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருணையும் அன்பும், இன்னொன்று தமிழ் மொழி மீது மன்னனுக்கு இருந்த பற்று. அந்த விடயத்தை நாங்கள் இந்த பாடத்திலே அறிந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு நாட்டிலே வீரமுரசுக்கு எத்தகைய மரியாதை இருக்கிறது, அல்ல அந்த காலத்திலே வீரமுரசு எத்தகைய பெருமையை பெற்றிருந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த வீரமுரசுக்கு தனியான முரசுகட்டில் வெண்பட்டு மெத்தை, அதன் மேலே இந்த முரசு வீரமுரசு வைக்கப்படுகிறது. அதனை பரிவாரங்கள் கொண்டு சென்று மரியாதையுடன் அதனை நீராட்டி அதற்கு மயிலிறகும் மலர்களும் தளிர்களும் சூட்டி அரசு கட்டில் முரசு கட்டிலே ஏற்றி அதற்கு பூசைகள் செய்து துதி பாடி அதனை போற்றுகின்ற தன்மை, ஒரு மன்னன் தன்னிலும் மேலாக அந்த முரசை மதிக்கின்ற தன்மை, தன்னுடைய சிம்மாசனத்திலும் மேலாக முரசு கட்டிலை மதிக்கின்ற தன்மை, ஆகிய மன்னனுடைய பெருமைகளை பறைசாற்றுகின்ற அந்த முரசுக்கு எத்தகைய ஒரு மரியாதை இருந்தது என்பதை நாங்கள் காணுகின்றோம். அதே போல வீரமுரசம் என்றதனுடைய பின்னணியை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம். இந்த வீரமுரசம் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்ற ஒரு வினா உங்களுக்கு வினாவப்படும் என்றால் அந்த விடயத்தை நாங்கள் இங்கே பார்த்திருக்கின்றோம். அதாவது புலியோடு போரிட்ட காளை மாட்டின் தோளினாலே செய்யப்படுவது வீரமுரசம். எனவே அது சாதாரண முரசுகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது? எல்லா சந்தர்ப்பங்களிலும் எருது, அதாவது காளை மாடு புலியை வெல்வதில்லை. பெரும்பாலும் புலிகள் தான் மாடுகளை அடித்து சாப்பிடுவது வழக்கம். ஆனால் அற்புதமாக அருமையாக ஒரு காளை மாடு இத்தகைய செயலிலே ஈடுபட்டிருந்தால், அதாவது புலியை கொலை செய்திருக்குமே ஆனால் அத்தகைய காளையின் தோளால் ஆகின்ற இந்த முரசு அருமையிலும் அருமையானதாக அந்த காலத்திலே விளங்கி இருக்கின்றது. அதனாலேயே அது வீரமுரசு, வீரஞ்செறிந்த காளையின் தோளாலான முரசு, வீரமுரசு. எனவே இந்த விடயத்தையும் மாணவர்கள் இந்த இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். வீரமுரசு பற்றிய ஒரு செய்தியை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல் இந்த வீரமுரசினுடைய கட்டில் அதற்கு என்ன பெருமை? ஒரு மன்னனுடைய சிம்மாசனத்துக்கு சமமான ஒரு மரியாதை அல்லது மதிப்பு அல்லது பெருமை உடையது இந்த முரசு கட்டில். ஏனென்றால் இந்த முரசு கட்டிலே வைக்கின்ற முரசு மன்னனுடைய வெற்றியின் அடையாளம், வீரத்தின் அடையாளம், பெருமையின் அடையாளம். எனவே மன்னனை கண்டு எதிரிகள் அஞ்சுவதைப் போலவே அவனுடைய வீர முரசுக்கு அஞ்சுவார்கள். வார்த்தைக்கு பதிலாக, மன்னனுக்கு பதிலாக போரிலே முன் செல்வது இந்த வீரமுரசு. எனவே வீரமுரசு மன்னனுக்கு சமமானது அல்லது அவனிலும் தன்னிலும் மேலாக மதிக்கின்ற ஒன்று. எனவே அந்த வீரமுரசை வைக்கின்ற கட்டில் சிம்மாசனத்துக்கு ஒப்பானதாக இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, நட்பின் முக்கியத்துவம். மன்னன் வந்து பார்க்கின்ற பொழுது புலவன் முரசு கட்டிலே உறங்குகின்றான். அந்த நேரம் உண்மையிலேயே யார் என்று மன்னனுக்கு தெரியாது. எனவே மன்னன் வாளை உருவுகின்றான். வெட்டுவதற்காக அயலிலே போய் பார்க்கின்ற பொழுது மோசிக்கீரனார் என்று தெரிகிறது. உடனே தன்னோடு அந்த புலவன் கொண்டிருந்த நட்பு அவனுக்கு அங்கே ஞாபகம் வருகிறது. எனவே தன்னோடு நட்பு கொண்டவரை கொலை செய்யலாமா என்கின்ற சிந்தனை. அடுத்தது அவருடைய தமிழ் அறிவு, எனது நண்பர், சிறந்த தமிழறிஞர். அத்தோடு அவர் களைப்பு மிகுதியினாலே வந்திருக்கின்றார், எனவே அவரை கொலை செய்தல் ஆகாது என்ற சிந்தனையும். அதே நேரம் அவன் சாமரையை எடுத்து வீசுகின்ற அந்த தன்மையினாலே அவனுடைய உள்ளத்து கருணையும் வெளிப்படுகிறது. முகத்தை பார்க்கிறான், புலவர் களைப்பினாலே தளர்ந்து வாடி போயிருக்கிறார். எனவே இந்த மன்னன் நினைக்கிறான், இவரை நன்கு உறங்கச் செய்ய வேண்டும். கொலை செய்கிற எண்ணத்திலிருந்து மாறி, அடே இவர், இந்த புலவர் எவ்வளவு புலமை மிக்கவன் என்ற சிந்தனையிலே அந்த மன்னனுக்கு மன்னன் புலவனுக்கு சாமரை வீசுகின்ற தன்மையினை அறிய முடிகிறது. அடுத்ததுதான் இந்த மன்னன் மீது புலவன் கொண்ட மரியாதை. ஏற்கனவே இருந்த மரியாதை மதிப்பு என்பன இந்த மன்னன் செய்த செயலினாலே எவ்வாறு உயர்வடைகின்றது, அதனை நாங்கள் இங்கே காணுகின்றோம். புலவன் கண்விழித்து பார்க்கின்ற பொழுது தான் செய்த தவறு விளங்குகின்றது. இருந்தாலும் கூட அந்த மன்னன் என்னை கொலை செய்யாமல், என்னை தண்டிக்காமல், இவ்வளவு பெரிய தவறை தண்டிக்காமல் விட்டிருக்கின்றானே, எனக்கு அவன் உபசரணை செய்திருக்கின்றானே என்று நினைத்து அந்த புலவன் சஞ்சலமடைந்த தன்மை, அந்த புலவனுக்கு மன்னன் மீது இருந்த நட்பும் மரியாதையும் அன்பும் பெருக்கெடுத்த தன்மை எங்களுக்கு இங்கே விளக்கப்படுகின்றது. அதேபோல் அந்த நட்பின் மேன்மையை எடுத்துக்காட்டுவதாக அந்த புலவருடைய வாழ்த்து செய்தி இங்கே அமைந்திருக்கிறது. அதாவது புலவன் சொல்லுகிறார், உன்னுடைய சிறப்பு இந்த மண்ணுலகில் மட்டுமன்றி வானுலகத்திலும் சிறப்புற வேண்டும். அதாவது உன்னுடைய பெருமை இந்த மண்ணுலகிலே மட்டுமன்றி வானுலகிலும் அல்லது தேவருலகிலும் சிறப்பாக பேசப்படல் வேண்டும் என்று கூறுகின்றார். எனவே அந்த வாழ்த்துக்கு அடிப்படை அந்த மன்னனுடைய இரக்க குணம், அவனுடைய கருணை, அவனுடைய எளிமை. இந்த இடத்தில் நாங்கள் ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானவர்கள், என்னதான் உயர்ந்த நிலையிலே வாழ்ந்தாலும், வெற்றியோடு வாழ்ந்தாலும், செல்வத்தோடு வாழ்ந்தாலும், வீரம் செறிந்தவர்களாக இருப்பினும், எங்களுக்கு எவ்வளவு படைப்பலம் இருப்பினும், ஒரு மனிதன் தன்னை மனிதனாக உணர்ந்து கொள்ள வேண்டும், தன்னை சுற்றி இருப்பவர்களை மனிதர்களாக கருத வேண்டும், சூழ்நிலையை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த மன்னன் மும்முரசுகளை உடையவன், கொடையிலே சிறந்தவன், சிறந்த வெற்றியாளன், வீரம் மிக்கவன், அவன் சிறந்த தமிழறிவு மிக்கவன். இருந்த பொழுதிலும் அந்த புலவனோடு கொண்ட நட்பு, நட்புக்கு அவன் வழங்கிய அந்த மரியாதை, அந்த இடத்திலே அந்த புலவனுடைய களைப்பை விளங்கிக் கொண்டு அந்த களைப்புக்கு உபசரணை செய்ய அவன் முனைந்த தன்மை, அவன் தன்னுடைய மன்னன் என்ற நிலையிலே இருந்து கீழிறங்கி வருகின்ற நிலை, வெறுமனே ஒரு நண்பனாக, எவ்வளவு உயர்வும் மேன்மையும் சிறப்பும் செல்வமும் இருந்தாலும் தன்னை ஒரு மனிதனாக கருதி கொண்டு புலவனுக்கு உபசரணை செய்த தன்மை, தானே கவரி வீசிய தன்மை. அந்த மன்னன் நினைத்திருந்தால் வேறு யாரிடமாவது கொடுத்து கவரி வீச சொல்லி இருக்கலாம், அது அல்ல, அவன் தானே கவரி வீசுகின்றான். அப்போ அவன் தன்னுடைய உயர்ந்த நிலையில் இருந்து எந்த அளவு அந்த நட்புக்காக இறங்கி வந்திருக்கின்றான் என்பதை இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். எனவே மாணவர்களே, இந்த பாடம் நாங்கள் இன்று கற்றிருக்கின்ற இந்த பாடத்திலே அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் பல. பண்டைய கால மன்னருடைய ஆட்சி முறைமை, அவர்களுக்கு சிறப்பை அளித்த விடயங்கள், குறிப்பாக இந்த பாடத்திலே நாங்கள் இன்று கற்றுக்கொண்டிருக்கின்ற பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற மன்னன், அவனுடைய நீதி தவறாத ஆட்சி முறைமை, அவனுடைய வெற்றி சிறப்புகள், அவனுடைய அன்பு கனிவு, மற்றவர்களுக்கு கொடை கொடுக்கின்ற தன்மை, அதே நேரம் நட்புக்கு அவன் வழங்கிய மரியாதை, தமிழுக்கு அவன் வழங்கிய மரியாதை, தமிழ் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய பற்று என்பன இங்கே முக்கியத்துவமுடையதாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது. அத்தோடு பண்டைய கால அரசியல், அந்த அரசியலிலே காணத்தக்க சில மரபுகளை நாங்கள் இன்று சுருக்கமாகவும் அதே நேரம் தெளிவாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். புலவர்களுக்கு சமூகத்திலே இருந்த முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். மன்னர்கள் புலவர்களை பார்க்கின்ற பொழுது நாடு தேசம் என்ற வேறுபாடு கடந்து அவர்களை புலவர்களாக மட்டுமே, தமிழறிஞர்களாக மட்டுமே பார்க்கின்ற நிலையை கண்டிருக்கின்றோம். அதே போல புலவர்களும் எந்த நாட்டு மன்னனாக இருந்தாலும், அவன் தன்னுடைய நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நாடு அல்லாத நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி, அந்த மன்னனை சிறப்பான ஆட்சியை அவன் செய்வானேயானால் அந்த சிறப்பை வாயார வாழ்த்துகின்ற தன்மையும் நெஞ்சார புகழுகின்ற தன்மையும், அவனுடைய சிறப்புகளை இலக்கியங்களிலேயே பாடுகின்ற தன்மையையும் காணுகின்றோம். எனவே இந்த இன்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த பாடம் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற மன்னன், மோசிக்கீரனார் என்ற புலவன், புலவருடைய தமிழ் புலமை, மன்னனுடைய தமிழ் அறிவு, தமிழ் பற்று, இவர்களுக்கு இடையிலான நட்பு, இந்த நட்பினாலே ஏற்பட்ட விளைவு, இந்த நட்பு உலகத்துக்கு எத்தகைய ஒரு படிப்பினையை வழங்கியிருக்கின்றது, ஒரு மன்னன் எந்த அளவு இறங்கி வந்திருக்கின்றான், மன்னனாக இருப்பினும் அவன் மனிதனாக இருந்திருக்கின்றான், மனித நேயத்தோடு இருந்திருக்கின்றான், கருணை உள்ளவனாக இருந்திருக்கின்றான். அதற்கு காரணம் இந்த அறிவும் நட்பும் புலவனுடைய புலமையும் எல்லாம் காரணமாக அமைகின்றன என்பதை கற்றிருக்கின்றோம். எனவே இத்தோடு இந்த பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.